ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு காஞ்சி புராணம். வழங்குபவர் திரு முத்துக்குமார சுவாமி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
வைரவேச படலம்னு ஒரு படலம் இருக்கு. அந்த படல அது பிரம்மன் தாம் படைத்த கடவுள் ஆனதுனால நானே முதல்வன் என்று பிரம்மன் தருக்கினான். அந்த தருக்கிய பிரம்மனை நோக்கி வேதங்கள் சிவத்தினுடைய பிரம்மத்தை கூறுகின்றன. வேதங்கள் சிவத்தினுடைய பிரம்ம சிவத்தினுடைய பரதத்துவத்தை கூறுகின்ற பொழுது இதே போல ஒரு இந்த கருத்தை இன்னொரு பாடலில் சொல்றார். வழிதாள் விசும்பை பசுந்தோலிற் சுருட்ட வல்லோர் உளரேல் உடைவீங்கி எழுந்து திரண்டு உருண்ட இளகும் மூலை பங்கனை அன்றியும் இன்பமுத்தி அளவிற்பெறலாம் என விண்டது அதர்வ வேதம். அதர்வேதத்தில் இந்த மந்திரம் இருக்குது என்று சாமி சொல்லி அந்த அதர்வேதத்தினுடைய பொருளை மந்திரத்தை இங்கு மொழிபெடுத்து காட்டுகிறார். பசுந்தோலை பசுவினுடைய அந்த ஈரமான தோலை பசிய தோலை சுருட்டுவது போல ஆகாயத்து ஒருத்தன் சுருட்ட வல்லோனானால் சிவன் அருளை இன்றி இன்பமுத்தியை பெறலாம் என்பது இந்த பாடலுடைய கருத்து. விசும்ப சுருட்டவும் முடியாது, சிவன் அருளின்றி முத்தி பெறவும் இயலாது என்று காஞ்சி புராணம் கூறுகிறது. பாடல் வந்து அந்த அதிர்ஷ்டு எதா சன்மவதாகாசம் வெஷ்ட இந்திமானவா என்று அந்த மந்திரம் தொடர்கிறது. இந்த வேத வசனத்தை கந்த புராணத்திலையும் பிரம்மன் கூற்றாக கச்சப்ப சிவாச்சாரியார் மொழிபெயர்த்திருக்கின்றார். இனி இன்னொரு மந்திரம், இது அதிரசுகோபநிஷத்தில் உள்ளது. புருஷோவை ருத்ர சன்மகோ நம என்ற வேத வாக்கியத்தை சாமிகள் அப்படியே மொழிபெற்றார். அந்த அது அதிரசுகோப உபநிடத்து மந்திரம் புருஷோவை ருத்ர சன்மகோ நம என்பது அந்த வாக்கியம். அதை சீர்புருடனாம் கண்ணுதல் தலைவன் அப்படின்னு அந்த புருஷோவை ருத்ரஸ்க்கு பண்ணார். இது மகா நாராயணோ விண்ணதம் என்று விண்ணதம். அதுவும் சைவர்களுக்கு மிக்க முக்கியமான விண்ணதமாக பெரியோர்கள் சொல்லுகிறார்கள். அந்த மகா நாராயண விண்ணதத்தில் ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதிர் பிரம்மணோதிபதிர் பிரம்மா சிவோமே அஸ்து சதா சிவோம் என்பது அந்த மந்திரம். அந்த மந்திரத்தில் ஈசானாகிய பரமேஸ்வரனே எல்லா வித்தைகளுக்கும் வித்தைகளையும் அருளியவன் என்றார். அது அப்படியே சாமி இங்கே மொழிபெடுக்கிறார். எக்கரைக்கும் பூதங்கள் எவற்றினுக்கும் பிரமனுக்கும் ஈசன் என்ன தக்க முதல் பரப்பிரமம் சதா சிவன் ஓம் என்று சாமிகள் மொழிபெயர்த்து சொல்கிறார். இனி காஞ்சி புராணத்தில் திருவேகம்ப படலம்னு ஒரு படலம் இருக்கிறது. திருவேகம் படலம் ஒன்று, அதே போல் சிறப்பான படலம் தழுவு குழைந்த படலம். இந்த இரண்டு படலங்களிலையும் வடநூல் வேதம் மொழிய வடநூல்களில் படித்த கருத்துக்கள் எல்லாம் சாமி அப்படியே எடுத்து கொடுக்கின்றார். அதில் பல நுண்ணிய செய்திகள் சொல்கிறார். இந்த திருவேகம் படத்தில் இறைவன் தான் ஒடுக்கிய உலகத்தை சர்வசங்காரம் பண்ணபோது ஒடுக்கிய உலகத்தை இறைவனே தோற்றுவித்தலை கூறுகிறார். ஒடுங்கிய சங்காரத்தினின்றும் மீளத் தோன்றும் என்ற சைவ சித்தாந்த கோட்பாட்டை விளக்குவது இந்த படலம். இந்த படலத்தில் வேதங்களின் பெருமைகளையும் இறைவனுடைய வாக்கில் சாமிகள் கூறுகிறார். உலகத்தை படைக்க திருவுள்ளம் கொண்ட இறைவன் பகுப்பின்றி, அது அந்த சாஸ்திரத்தில் நம்ம அவ்வக்தம் சொல்லுவோம். வியக்தம் என்றால் பகுப்பு, அவ்வக்தம் என்பது பகுப்பின்மை. பகுப்பில்லாமல் அவ்வக்தமாக சூக்கும வாக்காகிய பரநாதமாக நின்ற வேதங்களை ஒற்றை மரமாக மாமரமாக நிற்கும்படி பணித்தான். வேதங்கள் அது சூக்கும வாக்காக இருக்கின்ற பொழுது. இப்போ நான்கு வாக்குகளில் வைகரி சூக்கும வாக்கு, துவல வாக்கு, மத்தியமே என்னன்னா நாம் தெரியும். அது மாதிரி சூக்கும வாக்காக இருக்கின்ற போது அது அவ்யக்தமாக இருக்கும். அவ்யக்தமாக அது எழுத்து வடிவில் அல்லாமல் அது பகுப்பின்றி இருக்கக்கூடிய அந்த வேதங்களை அதை ஒரு பெரிய ஒற்றை மாமரமாக ஏக அம்பரம், ஏகாம்பரம், அம்பரம்னா மா, ஏகாம்பரமாக நிற்கும்படி பணித்தான். அந்த வேதத்தில் ஆயிரம் சாகைகள் உண்டு. ஆயிரம்னா எண்ணற்றனு பொருள், எண்ணற்ற சாகைகள் உண்டு. சாகைனா கிளைன்னு ஒரு பொருள் உண்டு. அந்த மாமரத்தில் வேத சாகைகள் முதலியன பூ, அரும்பு, மெண்டளிர், புதுமலர்கள் இப்படி அந்த வேத சாகைகள் தடுத்து நின்று அதை நிடந்தரும் பெருமரமாக ஓங்கி நின்றது என்றார். அதன் கீழே அந்த மாமரத்தினுடைய கீழே வேதம் மாமரமாக ஒற்றை மாமரமாக நின்றது. அந்த மாமரத்தின் கீழே இறைவன் நின்று தன்னுடைய இடப்பாகத்தில் லலிதா தேவியை தோற்றுவிக்கின்றார். லலிதா தேவி தோன்றி, லலிதா தேவி எனக்கு என்ன பணி என்று ஆண்டவங்கிட்ட பரமேஸ்வர்கிட்ட கேட்கிறார். தன் பணி யாது என கேட்ட லலிதா தேவியை நோக்கி இறைவன் சொல்வது பாருங்க, நீள் உலகுக்கு உபாதானம் நீ, நீ தான் முதற் காரணம். இந்த உலகம் பிரபஞ்சத்துக்கு உபாதான காரணம், முதற் காரணம் நீ, நிமித்த காரணம் யாம். நான் இதில் எல்லாம் இந்த வையகத்தில் நாம் கரந்த நெருக்கி இருக்கின்றோம். நீள் உலகுக்கு உபாதானம் நீ, நிமித்த காரணம் யாம், கரந்த வையகத்தை நின் பேரிடில் வடிவில் மீண்டும் தோன்றச் செய். அப்போ பிரபஞ்சம் எல்லாமே லலிதையினுடைய ரூபம், லலித்துடைய பேரிடில் வடிவம் இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தில் பரமேஸ்வரன் கறந்து நிற்கின்றான், மறைந்து நிற்கின்றான். இப்படி நான் மறந்திருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை நீ தோற்றுவி என்று சொன்னார். அப்போ லலிதை தன் வலக்கண்ணில் அயனையும், இடக்கண்ணில் அரியையும், நடுக்கண்ணில் நெற்றிக்கண்ணில் ருத்ரனையும், முத்தொழில் நடாத்த ஈண்டருளுகின்றான். மற்றும் முகம் உறுப்புகளில் சொற்பிரபஞ்சம், பொருட்பிரபஞ்சங்களை தோற்றுகிறான். இது விரிவாக சாமி காஞ்சி புராணத்தில் பேசுகிறார். இப்போ சத்தியாகிய இதில் ஒரு சின்ன ஒரு வேறுபாடு, சிவ சித்தாந்தத்துக்கும் இங்கு சொல்லப்பட்ட கருத்துக்கும் வேறுபாடு. சத்தியாகி லலிதையை உபாதான காரணம் என்று இந்த காஞ்சி புராணத்தில், இது மொழிவிருப்பினுள்ளானதுனால காஞ்சி புராணத்தில் சொல்கிறார். சைவ சித்தாந்தத்தில் சக்திக்கு பரிமாணம் கூறுவது இல்லை, தாதான்ய சிவசக்தி பரிணாமம் அடைவது இல்லை, ஆதிசக்தி தான் பரிணாமம் அடைகிறது, இந்த பிரபஞ்சம் ஆகிறது. லலிதை தாதான்ய சக்தியாகிய சிவசக்தி, அதனால் அவ பரிணாமம் அடைவது இல்லை. இப்போ ஆனால் சைவர்களையே ஒரு சார் சக்தியில் சைவர்கள் இந்த பிரபஞ்சமெல்லாம் சக்தி வடிவம், சக்திமயம் என்று கொள்ளுவார்கள். மாபாடியத்தில் சக்தி பரிமாணத்தை சாமி ஏற்றுக்கொள்வதில்லை. மாபாடியத்தில் சக்தி பரிமாணத்தை மறுத்த முனிவர் மூலபுராணத்தின் அடிப்படையில் இங்கே சக்தியே இந்த பிரபஞ்சமாக பரிணமித்திருப்பதாக சாமி இங்கே பாடுகின்றார். இனி இந்த பகுதியிலேயே நிறைய, அதாவது வேதத்தினுடைய அங்கங்க பலவற்றை பற்றிலாம் சொல்கிறார். நமக்கு அது வந்து அந்த வேத கல்வி பெற்றவர்களுக்கு தான் அது பொருள் கொள்ள முடியும். ஆனால் அதெல்லாம் நாம் அறியும் பொருட்டு சாமி சொல்கிறார். இந்த லலிதை யாகத்துக்குரிய அக்னி தேவன், காயத்ரி, வேதம், அத்தியன பயிற்சி, இது காயத்தினுடைய சந்தங்கள், சாம, தோமம், திருஷ்டு ஆகிய இவர் எல்லாத்தையும் லலிதை படித்தார் என்று அந்த படலத்தில் சொல்கிறார். வேதத்தை பற்றிய ஒரு முழுமையான ஒரு அவுட்லைன் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கருத்தை அறிய வேண்டும் என்று சொன்னால் அந்த படலத்தை படித்தால் தெரியும். அப்போ சாமியினுடைய பெருங்கருணை நமக்கெல்லாம் வேதத்தை படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடையாது. ஆனால் வேதத்தில் என்ன சிறப்பு, அது என்ன இருக்குது அப்படின்னு ஒரு ஓரளவு தெரிவதற்கு இந்த காஞ்சி புராணம் நமக்கு அரிய துணையாக இருக்கின்றது. இனி இன்னொரு சுவையான ஒரு நிகழ்ச்சி நமக்கு தழுவு குழைந்த படலத்தில் வருகிறது. காயத்ரியில் வந்து ருத்ர காயத்ரி இரண்டு காயத்ரிகள் உண்டு. ஒன்று தத்புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோர் ருத்ர பிரஜோதயாது என்பது ஒரு ருத்ர காயத்ரி. இன்னொரு ருத்ர காயத்ரி புருஷோவை ருத்ரஸ்ய சகசிராட்சஸ்ய புருஷஸ்ய வித்மகே மகாதேவஸ்ய தீமகி தன்னோர் ருத்ர பிரஜோதயாது என்பது இன்னொன்று. ரெண்டு ருத்ர காயத்ரிகள், ஒன்று தத்புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோர் ருத்ர பிரஜோதயாது என்பது, இன்னொன்று சகசிராட்சாய புருஷஸ்ய வித்மகே மகாதேவஸ்ய தீமகி தன்னோர் ருத்ர பிரஜோதயாது என்பது ரெண்டாவது. இந்த ரெண்டு காயத்ரிகளுடைய வைத்து கொண்டு இந்த காயத்ரியுடைய சிறப்பை ஒரு கதை நிகழ்ச்சியின் மூலமாக சாமி விளக்குகின்றார். இதில் ரெண்டு சொற்கள் பார்க்க வேண்டும். ஒன்று தத்புருஷாய, முதல் காயத்ரியினுடைய சொல். ரெண்டாவது புருஷஸ்ய என்பது. புருஷாய ஆய என்பது நான்காம் வேற்றுமை உருவு. அப்போது தத்புருஷனாகிய பரமேஸ்வரனுக்கு வணக்கம், நான்காம் வேற்றுமை சொல்லி புருஷனுக்கு வணக்கம் என்பது. புருஷோவை ருத்ரஸ்ய என்பது, அது சகசாச்சாய புருஷஸ்ய வித்மகே. புருஷஸ்ய அஸ்ய என்பது ஆறாம் வேற்றுமை, அது விடுமை பொருள் வருவது. புருஷாய என்பது நான்காம் வேற்றம் உருவு கொண்ட புருஷன் என்ற சொல்லு சிவனை குறிக்கும். புருஷாவை ருத்ரசன்முகம் என்றனால புருஷன் என்பது சிவனை குறிக்கும். அப்போ புருஷாய என்பது புருஷனுக்கு என்று நான்காம் வேற்றுமையை ஏற்றது. புருஷஸ்ய என்பது புருஷனது என்று ஆறாம் வேற்றுமை குறிக்கிறது. இப்போ இதை வைத்து கொண்டு ஒரு கதை நிகழ்ச்சி மூலமாக இந்த ரெண்டு மந்திரத்தினுடைய சிறப்பையும் சாமி சொல்கிறார். அது பிரம்மன் ஒரு காலத்தில் படைப்புக்கு சொல்லுடைய மந்திரத்தை மறந்துட்டான். அப்போ படைக்க உட்கார்ந்த காலத்தில் பிரம்மனையெல்லாம் படைக்கக்கூடிய வண்ணம் யாது என்று மயங்கியபோது முதல்ல ருத்ர காயத்ரியோட காயத்ரியுடன் உமா குமார வடிவில் பரமேஸ்வரன் தோன்றி ஒரு வரம் அளித்து நினைவுக்கு வந்தது. அந்த குமார வடிவனை மனசில் நினைத்துக்கிட்டு இந்த முதல் சொன்ன ருத்ர காயத்ரி, அதாவது தத்புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோர் ருத்ர பிரஜோதயாது என துதித்து அப்புறம் பின் படைக்க தொடங்கினான். புருஷனுக்கு என்று சொல்லி தோன்றதுனால, நான்காவது பொருளை காயத்ரியை சொன்னதுனால அவன் படைத்தது எல்லாம் ஆன்மர்க்கமாகவே அடைந்து ஆயிற்று, எல்லாமே ஆணாகாச்சு. என்ன அப்போ எல்லாம் ஆனால் பிரபஞ்சத்தில் பெண்மை இல்லாதனாலும் பிரபஞ்சம் விருத்தி அடைய முடியாது, ஆனால் பெண்ணும் படைக்க வேண்டும். அப்போ அது அதுக்கு என்ன செய்யணும்? அப்போ ரெண்டாவது இது மந்திரம், காயத்ரி மந்திரம் அவருக்கு நினைவு வந்தது. அப்போ நான்காம் வேற்றிய பொருள் தரக்கூடிய அந்த காயத்ரியை விளக்கி ரெண்டாவது காயத்ரியை அவன் சொல்லி படைக்க தொடங்கினான். அந்த ரெண்டாவது காயத்ரி சகசிராட்சாய சகசிராட்சஸ்ய புருஷஸ்ய வித்மகே மகாதேவஸ்ய தீமகி என்பது ரெண்டாவது காயத்ரி. அக்ஷம் என்றால் கண், சகசிராட்சஸ்ய ஆயிரம் கண்ணுடைய புருஷனது சக்திக்கு என்று ஆறாம் வேற்றுமை சொன்னார். அப்போ முதல்ல சொன்னபோது புருஷன் நாலாம் வேற்றுமை புருஷனுக்குன்னு சொன்னார். இங்கே புருஷனது என்று சொல்லக்கூடிய இந்த மந்திரம் அவருக்கு நினைவு வந்தது. அந்த நான் தரிசனார் சகத்திர நயன பொருடன் தன்னுடைய பேரொருள் நினைகையும் ருத் பிரான் எமக்கு அருள் புரிக அப்படின்னு சாமி அந்த ரெண்டாவது மந்திரத்தை மொழிபெயர்க்கிறார். சகத்திர நயனம், சகஸ்திர நயனம் ஆயிரம் கண்ணு உடைய நயன பொருடன் சிவபெருமான், ஆயிரங்கண் ஆயிரங்கண்ணுடைய சிவபெருமான் அவனுடைய பேரொருநிலையம், அவனுடைய பேரொழிலம் என்றது ஆறாம் வேற்றுமை பொருளை சொன்னார். அப்போ அவனுடைய பேரொழில் யாரு? அம்பிகை தான். அம்பிகை தான் அவனுடைய பேரருள். அந்த பேருளை நினைகையும் ருத்ரபுராண நமக்கு அருள் புரிக என்று அந்த புருஷஸ்ய தீமகி என்று ஆறாம் வேற்றுமை உருவம் கொண்ட அந்த புருஷ அந்த ருத்ர காயத்ரி ருத்ர காயத்ரி மொழிபெயர்த்தார். சகசிராட்சஸ்ய புருஷஸ்ய வித்மகே மகாதேவஸ்ய தீமகி தன்னோ ருத்ர பிரஜாத்து என துய்த்து படித்தபோது அவனால் புருஷன் என்று சொன்னால் ஆணையும் படைக்க முடிஞ்சது. புருஷஸ்ய என்று அவனுடைய அருளால் என்று சொன்னால் பெண்மையும் படைக்க முடிந்தது. அதனால் ஆண்மை பெண்மை இரண்டையும் அவனால் படைக்க முடிந்தது. இறைவனுடைய பேரொருளே அம்பிகை எனப்படுவது. இப்போ சிவனையும் சக்தியையும் ஒரு சேர சேர்த்து துதித்த பொழுது இறைவன் அம்மையப்பராய் தோன்றி பிரம்மன் விரும்பிவாறு ஆண் பெண்களை படைக்கக்கூடிய ஆற்றல் பெற்றான் என்று இந்த கதை கூறுகிறது. இது வந்து நமக்கு சிவழிபாட்டில் அஷ்டபுத்திரம் சாத்தி தொடரும்போது பவாய தேவாய நமக என்று சொல்கிறதோடு அசிவனத்திப்பது பவஸ்ய தேவஸ்ய பத்னி நமக என்று பவனுடைய பத்னியாக அம்பிகைக்கு வணக்கம். பவாய தேவாய நமக பவஸ்ய தேவஸ்ய பத்னி நமக ஈசான தேவாய நமக ஈசானஸ்ய தேவஸ்ய பத்னி நமக என்று சிவனையும் சிவசக்தியையும் உடன் சேர வழிபடுவது இந்த சிவ வழிபாட்டில் அட்டபுத்த வழிபாட்டில் இருக்கக்கூடிய மந்திரங்கள். எனவே என்று சிவனையும் அம்பிகையும் சேர்த்து வழிகின்ற மரபு இந்த ரெண்டு மந்திரங்களுடைய தொடர்ச்சியினால் நமக்கு விளக்கப்பெறுகிறது. செந்நாட்டு சைவ சித்தாந்த மரபு தொன்மையான தமிழின் சிந்தனையின் விளைவு பாரத நாட்டில் ஆன்மீக வளர்ச்சிக்கு. பாரத நாடு சிவ வழிபாடு இமய முதல் குமரி வரை உண்டு. கைலாயத்தில் இருக்கின்ற பரமேஸ்வரன் தான் இங்கே தென்னாட்டிலையும் இருக்கின்றான். நமக்கு கைலாயநாதனையே காணலாமே என்று இந்தியாவில் வடக்கே இருந்து கேதாரபத்ரிநாதிலிருந்து இருக்கக்கூடிய கோயில்களிலிருந்து தென்னாட்டில் இருக்கக்கூடிய கோயில்கள்லாம் சொல்லி இங்கெல்லாம் கைலாயநாதனையே காணலாமே என்று சேத்திர திருத்தாண்டகத்தில் அப்பர் சாமிகள் பாடுறார். அப்போ சிவ வழிபாடு என்பது இந்த பாரத நாட்டில் தொன்று தொட்டு இருப்பது. ஆனால் சுத்தாத்வித சைவ சித்தாந்தம் என்பது தமிழ்நாட்டில் கிடைத்தது. அப்போ இது திருமுறை மொழிய தமிழ் நாம் முறைகளிலிருந்து தோன்றியது இந்த சுத்தாத்வித சைவ சித்தாந்தம். இப்போ தென்னாட்டு சைவ சித்தாந்த மரபு தொன்மையான தமிழர்களுடைய சிந்தனையுடைய ஒரு விளைவு. இது பாரத நாட்டிற்கு உடைய பாரத நாட்டில் தோன்றி வளர்ந்த ஆன்மீக வளர்ச்சிக்கு சித்தாந்த சைவனுடைய பங்களிப்பு சைவ சித்தாந்தம். எனவே அகில இந்திய அளவில் சைவ சித்தாந்தம் சிந்திக்கப்படுதல் வேண்டும் இவ்வாறு நம்ம பெரியவங்க கருதினார்கள். அதனால் அது வேத ஆகமங்களில் சொல்லப்பட்ட கருத்துக்களை திருமுறைகளுக்கு மாறுபடாத வகையில் பொருள் கண்டு அதை உணர்த்தினார்கள். நமக்கு சைவாந்திகளுக்கு திருமுறை தான் அடிப்படை. திருமுறை அடிப்படை என்றாலும் கூட இந்த சிந்தனையானது வடக்கையும் செல்ல வேண்டும் வடக்கையும் பரவ வேண்டும் என்ற காரணத்தினால் அதை மொழிபெயர்த்து கூறினார்கள். எனவே பெரியோர்கள் வேத ஆகமங்களையும் பிரமாணமாக வேத உபநிடதங்களையும் பிரமாணமாக கொண்டார்கள். அவற்றுக்கு சைவ சித்தாந்த நோக்கில் பொருள் விளக்கினார்கள். திராவிட மாபாடியம் முதலிய சாத்திரங்கள் மட்டுமன்றி காஞ்சி புராணம் முதலிய சைவ சமய இலக்கியங்களும் அப்பணியை செய்கின்றன என்று குபரி இன்றைய சித்தாந்த வரலாற்றை நாம் காஞ்சி புராணத்தின் அடிப்படையில் நாம் பார்ப்போம். திருச்சிட்டம்பலம் திருச்சிட்டம்பலம் திருச்சிட்டம்பலம்.